அனைவருக்கும் வணக்கம். செல்லமுத்து உதவி பேராசிரியர், வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம், பவானி சார். அதாவது இந்த பகுதியில் வந்து நுண்ணீர் பாசனம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நுண்ணீர் பாசனமும் ஊட்டச்சத்து மேலாண்மையும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ இருந்துகிட்ருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீர் ஆதாரங்கள் குறைந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. மழை வந்து தொடர்ந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் காலநிலை மாற்றங்களெல்லாம் மாறிக்கொண்டே வருகிறது. இப்போ மழையினுடைய பருவ காலங்களும் மாறிட்டுருக்கு, நீரினுடைய பயிர் கிடைக்கக்கூடிய அளவுகள் குறைஞ்சிட்ருக்கு, நிலத்தடி நீரினுடைய ஆழம் வந்து பொதுவாக வந்து அதிகமாகிட்டே வந்துட்டுருக்கு. ஏன்னா விவசாயிகள்லாம் வந்து அதிகமாக வந்து போர்வெல் பாசனம் அதிகமாக பண்ணுறதுனால நிலத்தடியினுடைய அளவு வந்து ஆழம் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஒவ்வொரு பயிருக்கு கிடைக்கக்கூடிய நீரினுடைய அளவும் குறைந்து கொண்டே வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்முடைய அரசு, மாநில அரசு சரி மத்திய அரசு சரி, நுண்ணீர் பாசனத்தை அதிகமாக வந்து உழவர்களிடையே வந்து ஒரு தெளிவான விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டுருக்காங்க. இந்த நுண்ணீர் பாசனம் மூலமாக உரமும் செலுத்தி பாசன நீரை சிக்கனமாக பயன்படுத்தலாம். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நுண்ணீர் பாசனம் மூலமாக பயிருக்கு வந்து வேறு பகுதியில் நேரடியாக நம்ம வந்து நீரை கொண்டு போய் அதிக அளவு நீர் விரயமாகாமல் தடுக்க முடியும். இதில் வந்து மிக முக்கியமான ஒன்றுனா குறைந்த அளவு நீரில் அதிக அளவு உற்பத்தியை நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்புகள் எப்பவுமே அதிகம். எப்பவுமே வந்து நம்ம நீர் பாத்தி பாசனமாகவோ அல்லது சால் பாசனமாகவோ பாய்ச்சிற பட்சத்தில் அதிக அளவு நீர் தேவைப்படுகிறது. ஒரு பயிருக்கு தேவையான அளவை விட அதிகமாக தேவைப்படுது. இப்போ இந்த அதிகமான பரப்பளவில் வந்து நீர் பாய்ச்சினால, அதிக அளவு நீர் பாய்ச்சினால களைகளினுடைய அளவு அதிகமாக இருக்குது. அப்போ உழவர்களுக்கு இந்த களை எடுக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அதிகம். இதனால் வந்து உழவர்களுக்கு பண இழப்பீடு அதிகமாகுது. களைக்கொல்லிகளை பயன்படுத்துறதுனால நீரினுடைய தன்மையும் பாதிக்கப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அதனுடைய ரசாயன பதிவு மண்ணில் இருக்கிறதுனால பயிர்கள் மூலமாகவும், வேளாண்மை பயிர்கள் மூலமாகவும், தோட்டக்கலை பயிர்கள் மூலமாகவும் உணவுச் சங்கிலியில் சேர்றதுனால பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துது. இப்போ இந்த நீரினுடைய நுண்ணீர் பாசனம் மூலமாக குறைந்த அளவு நீரில் அதிகமான பரப்பளவு பாய்க்கிறதுனால பயிரினுடைய நீர், பயிருக்கு தேவையான நீர் வேருக்கு நேராக போகுது. குறைந்த அளவு நீரில் அதிகமாக வந்து விவசாயிகள் பயன்படுறாங்க. பயிர்கள் வந்து உடனே நீர் எடுத்துக்குது. அது மட்டும் இல்லாமல் உரம் வந்து நீரோட கரைஞ்சி போகிறதுனால நேரடியாக வேருக்கு போய் உரம் விரயமாகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு பயிருக்கு வந்து நீரை பாய்ச்சிறப்ப ஒரு விவசாயி வந்து எந்த அளவு நீர் பாய்ச்சிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நீர் பாசனத்துக்கும் உரப்பாசனையும் சேர்த்து பண்ணலாம். அதுக்கு நிறைய வெஞ்சுரி போன்ற அமைப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உரத்தொட்டி, வெஞ்சுரி இந்த மாதிரி பல அமைப்புகள் அதில் இருக்கிறனால இதன் மூலம் பண்ண முடியும். பயிருக்கு தேவையான உரங்களை வந்து அடி உரமாக பொதுவாக வந்து மணிச்சத்தை வந்து எல்லா விவசாயிகளுமே அடி உரமாக வந்து மணிச்சத்தை தான் போடுவாங்க. இன்றைக்கி வந்து அதிகமான விவசாயிகள் மணிச்சத்து போடுறதில்லை. சில விவசாயிகள் வந்து தலைச்சத்து மட்டுமே போடுறாங்க, சில விவசாயிகள் மணிச்சத்து போடுறாங்க, சில விவசாயிகள் பொட்டாசிய சத்து மட்டும் போடுறாங்க. அந்தந்த பயிருக்கு தகுந்த மாதிரி அதனோட உரச்சத்தை நிர்வாகம் பண்ணிக்கிறாங்க. எந்த உழவர்களுமே வந்து பயிருக்கு என்னென்ன சத்துக்கள், தலை மணி சாம்பிள் சத்துக்களோ அல்லது நுண்ணூட்ட சத்துக்களோ எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படி நிர்ணயம் பண்ணுறதே யாரும் அதிகமாக பண்ணுறதில்லை. ஆனால் இந்த நுண்ணீர் பாசனம் மூலமாக எவ்வளவு பயிருக்கு தேவையோ அவ்வளோ உரம் மட்டும் சிக்கனமாக பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு வந்து குறிப்பாக வந்து 3 அல்லது 4 முறை வந்து நம்ம உரத்தை வந்து கொடுக்கணும், பயிரினுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி. ஆனால் இந்த முறையில் அந்த அப்படி 3 முறை, ஒரு உதாரணமாக ஒரு விவசாயி வந்து ஒரு பயிருக்கு வந்து 25 நாள் கொடுக்க வேண்டிய உரத்தை 25 நாள் கொடுக்குறாரு. திடீர்னு ஒரு மழை வந்துச்சுன்னா அந்த உரங்கள் வந்து மழைநீர் அடிச்சுட்டு போகிறக்கான வாய்ப்புகளும் அதிகம் சாதாரண உரமிடும் முறையில். ஆனால் இந்த நுண்ணுயிர் பாசனம், அதாவது நம்ம இந்த பாசன முறையில் உரத்தையும் சேர்த்து நுண்ணீர் உரப்பாசனமாக கொடுத்தாருனா ஒரே சமயத்தில் அந்த உரத்தை இட வேண்டிய அவசியம் இருக்காது. பயிருடைய தேவைக்கு தகுந்த மாதிரி 5 முறையோ 10 முறையோ எப்போ பயிருடைய வளர்ச்சி அதிகமாக இருக்குமோ அந்த சமயத்தில் தேவைப்பட்டால் கொடுக்கலாம். மழை வர மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் உரத்தை குறைச்சி கொடுக்கலாம். ஆனால் மொத்த அளவு அவர் வந்து அதை மெயின்டைன் பண்ணால் போதும். இது ஒரு முக்கியமான ஒரு முறை. சரி, இந்தியாவில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நீரினுடைய தேவைகள் வந்து இப்போ உதாரணமாக பாசனத்துக்கு எவ்வளோ இருக்குது, மற்ற தொழிற்சாலைகளுக்கு எவ்வளோவா இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாசனத்துக்கு தான் அதிகமான அளவு நம்ம பயன்படுத்துகிறோம். மற்ற உபயோகங்களுக்கு வந்து நீரினுடைய அளவு கம்மியாக தான் இருக்குது. அப்போ பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய அளவை விட இதே கிடைக்கக்கூடிய நீரினுடைய வச்சு நம்மளுடைய நிலப்பரப்பை 2 அல்லது 3 மடங்கு நம்ம வந்து பயிர் செஞ்சால் அதுக்கு வந்து அதிகமாக அந்த குறைந்த அளவு நீர்லேயே வந்து அதிகமான பரப்பு நம்ம செய்ய முடியும். இதை தான் வந்து நம்ம மிக முக்கியமாக வந்து நம்ம சொல்ல போகிறோம். இப்போ அது மட்டும் இல்லாமல் இதனுடைய நம்ம எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமாக வந்து நம்ம சாதாரண முறைகளில் வந்து நீரை பாய்ச்சோம்னா இதை கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது சொட்டு நீர் பாசனத்துலேயோ சொட்டு நீர் உரப்பாசனத்துலேயோ அல்லது நுண்ணுயிர் பாசனத்துலேயோ இதெல்லாமே கிட்டத்தட்ட ஒரே பெயரில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். அல்லது தெளிப்பு நீர் பாசனத்துலேயும் பண்ணுறப்ப இதனுடைய உபயோகத்திறன் மிக அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து அது மட்டும் இல்லாமல் ஆவிப்போக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. சாதாரண பாசனத்தில் 30-40% நீராக வந்து ஆவியாகியே போயிடும். ஆனால் இதே வந்து தெளிப்பு நீர் பாசனத்துலேயோ இன்னும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆனால் இதே சொட்டு நீர் பாசனம் என்னுடைய பாதி தான் ஆவி ஆகும். ஏன்னா பயிருக்கு நம்ம நீர் பாய்ச்சும் போது பயிர் வந்து என்னுடைய வேர்பகுதிக்கு போய் பயிர் அதிகமான நீர் எடுத்துக்குது, நீரினுடைய விரயம் வந்து மிகவும் குறைவு. இதனால தான் அந்த நுண்ணீர் பாசனத்தை அதிகமாக இன்றைக்கி விவசாயியுடைய மத்தியில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. இது வந்து சொட்டு நீர் பாசனமாக இருக்கலாம். இந்த அதிக இந்த நுண்ணீர் பாசனங்கிற பொதுவான முறையிலேயே இந்த சொட்டு நீர் பாசனம் மிக ஒரு சிறந்த முறை. ஏன்னா இதனுடைய அழுத்தம், அதாவது ஒவ்வொரு நீர் சொட்டியிலையும் நம்ம ஒவ்வொரு பயிருக்கு இருக்கிற பட்சத்தில் இதனுடைய அழுத்தம் காரணமாக எல்லா பயிர்களுக்கும் ஒரே மாதிரியான நீர் அளவு வந்து இந்த சொட்டு நீர் பாசனத்தை கொடுக்க முடியும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்ப்ரிங்லர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது தெளிப்பு நீர் பாசனம், சிறு தெளிப்பு நீர் பாசனம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஒரு முக்கியமான சாதகம் என்னென்னா, அப்போ சொட்டு நீர் பாசனம் தான் நீர் சொட்டிகளில் நீரினுடைய அழுக்குகளோ அல்லது அதனுடைய உப்புகளோ போய் அடைச்சிக்கும். ஆனால் அந்த மைக்ரோ ஸ்ப்ரிங்லரை வந்து அடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஆனால் பாய்க்கினுடைய நீரினுடைய அளவு நம்ம இதில் கட்டுப்படுத்தி வச்சுக்க முடியும். சொட்டு நீர் பாசனம் தான் சிறந்த முறை. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக எங்கேயெல்லாம் வந்து உப்புக்கள் படியிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கோ அங்கேயெல்லாம் வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் தவிர்த்து மைக்ரோ ஸ்ப்ரிங்லர் போகலாம். சில பயிர்களுக்கு வந்து நம்ம தெளிப்பு நீர் பாசனம் ஒரு சிறந்த முக்கியமான முறை. ஆனால் தெளிப்பு நீர் பாசனம் மிகவும் அதிகமாக நம்ம வந்து எதில் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா, பயிர்கள் வந்து பூக்கும் தருவாயில் வந்து தெளிப்பு நீர் பாசனத்தை குறிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்கணும். ஆனால் மற்ற பயிர், உதாரணமாக அதே மாதிரி நம்ம தீவன பயிர்களுக்கோ மற்ற பயிர்களுக்கோ இதை பற்றி நம்ம கவலை பண்ண வேண்டியதில்லை. அதனால் இதையும் மட்டும் விவசாயிகள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு மற்ற சமயங்களில் கண்டிப்பாக தெளிப்பு நீர் பாசனத்தை நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இது இந்த நுண்ணீர் பாசனமா அல்லது சொட்டு நீர் பாசனமா, அதாவது நுண் தெளிப்பு நீர் பாசனமா அப்படிங்கிறது தான் பயிருக்கு பயிர் மாறுபடும். எந்தெந்த பயிர்களுக்கு எந்தெந்த பாசன முறையை தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம விஞ்ஞானிகளை கலந்து வச்சு அல்லது வேளாண்மை துறையை கலந்து ஆலோசித்து விவசாயிகளை அதுக்கு தகுந்தமாதிரி பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல், அதாவது நம்ம ரெயின்கன் வந்து இன்னும் நம்ம தெளிப்பு நீர் பாசனத்தில் ஒரு சிறந்த அதிகமான ஏரியாவை கவர் பண்ணக்கூடிய ஒரு முறை. இது வந்து அதிகமாக வந்து நம்ம குறைந்த அளவு எண்ணிக்கையுள்ள ரெயின்கட் இருந்தாலே போதும், அதாவது மழை தூவி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்ப்ரிங்க்ளர், அதாவது நீர்ப்பாசனத்தில் நம்ம தெளிப்பு நீர் பாசனம் ஸ்ப்ரிங்க்ளர் முறையை கம்பேர் பண்ணுறப்ப இந்த மழை தூவி ரெயின்கன் அப்படிங்கிறது அதிகமான ஏரியாவை கவர் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த சொட்டிகளுக்கு பதிலாக மைக்ரோ டியூப் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது சிறு அளவுள்ள டியூப்ஸ் இருக்குது, இதையும் நம்ம பயன்படுத்த முடியும். ஆனால் இதுலேயும் வந்து நம்ம இந்த கால்சியம் மெக்னீசியம் இது போன்ற அடைப்புகள் இதனால் ஏற்படாமல் பாதுகாத்துக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இந்தியாவில் கிட்டத்தட்ட அதிகமான எண்ணிக்கையில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் தான் அதிகமாக பண்ணுறாங்க. அதுக்கடுத்து கர்நாடகா, தமிழ்நாடு இந்த போன மாநிலங்களில் நம்ம வந்து அதிகமாக வந்து சொட்டு நீர் மற்றும் தெளிப்பு நீர் பாசனங்களை விவசாயிகள் பயன்படுத்தி வந்துட்டுருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழலில் நம்ம வந்து மிக அதிகமாக உள்ள வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்திக்கலாம். அரசாங்கம் கிட்டத்தட்ட ஒரு சிறு விவசாயி அப்படிங்கிற பட்சத்தில் 100% மானியம் கொடுக்குது, மற்ற விவசாயிகளுக்கு 75% மானியம், அதனுடைய தன்மைகளை பொறுத்து நம்ம அரசாங்கம் கொடுத்துருக்கு. இதனுடைய அம்சம், முக்கியமான இதனுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிற பட்சத்தில், ஒன்று 50-75% நீர் சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உழவர்கள் வந்து ஒவ்வொரு ஆளை வந்து நம்ம சாதாரண பாசனத்துக்கு பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த சொட்டு நீர் பாசனத்து தெளிப்பு நீர் பாசனத்துலேயோ நேரடியாக பயிருக்கு போகும். அதனால் வந்து இதனுடைய பண விரயம் தவிர்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் களை முளைக்கிறதுனுடைய அளவு ரொம்ப குறை. ஏன்னா பயிரை சுற்றி மட்டும்தான் ஈரம் இருக்கும், அங்கே மட்டும்தான் வந்து களை வரும், அதை எளிதில் எடுத்துக்கலாம். மற்ற இடங்களில் வந்து களை வரக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் அது அங்கெல்லாம் வந்து களை எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நமக்கு தேவையில்லை. களைகள் அதிகமாக இருந்தால் தான் பயிருக்கான நோய்களும் பூச்சிகள் வரும். இப்போ களைகள் குறையிறப்ப பயிருக்கான நோயும் பூச்சியும் அதில் குறையும். அதனால் இது மட்டும் இல்லாமல் கூடுதல் நம்ம பரப்பை வந்து விவசாயி வந்து பயன்படுத்த முடியும். ஒரு ஏக்கர் அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடிய விவசாயி 2-3 மடங்கு நிலங்களை வந்து இந்த தொட்டு நீர் தெளிப்பு நீர் பாசனத்தை மூலமாக பயன்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் ஆட்பற்றாக்குறை இப்போ வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சமயங்களில் உரம் எடுக்கிறங்க சரி, உரம் இடுறதுக்கு, நீர் பாய்ச்சறதுக்கு, அல்லது நம்ம பூச்சி மருந்து தெளிக்கிறங்க சரி, களைக்குழி அடிக்கிறது, இதனுடைய அளவுகள்லாம் குறையிறப்ப இயற்கையாகவே ஒரு விவசாயிக்கு இதனுடைய இது மேலே செலவு பண்ணக்கூடிய பணத்தினுடைய அளவு வந்து ரொம்ப குறையும். இது மட்டும் இல்லாமல் அதிகமாக இன்றைக்கி வந்து விரயமாகிறது வந்து நம்ம விலை போட்டு வாங்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், தலை, மணி, சாம்பல் சத்து, இந்த சத்துக்கள்லாம் நம்ம பயிருக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் இடறதுனால இதனுடைய விரயங்கள் தடுக்கப்படுது. விரயங்கள் தடுக்கப்படுறது மட்டும் இல்லை, இது நிலத்தடி நீருக்கு போய் சேர்ந்து நிலத்தடி நீர் மூலமாக வெளியேற்றக்கூடிய உதாரணமாக நைட்ரேட் இதனுடைய அளவுகள்லாம் வந்து குறையதுனால நம்ம நிலத்தடி நீர் சேரக்கூடிய நச்சு உப்புக்கள் சேராமல் பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையுமே சாதாரண பாசன முறைகள் ஒத்து வராது. ஆனால் இந்த நுண்ணீர் பாசன முறை இல்லை சொட்டு நீர் பாசன முறை வந்து அது அதிகமான அளவு சாய்வு இருந்தாலும் சரி, அல்லது மண்ணினுடைய ஆழம் அதிகமாக இருந்தாலோ, அல்லது பாறைகள்லாம் நிறைந்த இடங்களில் கூட இந்த சொட்டு நீர் பாசனங்களை பயன்படுத்த முடியும். இதனால் பயிரினுடைய மகசூலை அதிகப்படுத்தலாம், களைகளை கட்டுப்படுத்தலாம், பூச்சி மற்றும் நோய் தாக்கலேருந்து விடுபடலாம். அது இல்லாமல் குறைந்த அளவு ஆட்களை வச்சு அதிக அளவு பரப்பில் பயிர் பண்ணலாம். ஸோ இது போன்ற நம்ம வாய்ப்புகள் இந்த நுண்ணீர் பாசனத்தில் அதிக அளவு பயனுள்ளதாக நம்ம வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழக அரசும் இதில் அதிகமாக வந்து கவனம் செலுத்தி வராங்க. இது மட்டும் இல்லாமல் எல்லா முறைகளிலையுமே வந்து ஒரு சில சாதகங்கள் இருக்கும், பாதகங்கள் இருக்கும். இதில் சில குறிப்பிட்ட சில பாதகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, எப்பவுமே ஒரு விவசாயி வந்து எடுத்த உடனே அதிகமான முதலீடு பண்ணுறது சிரமம், ஆனால் கொஞ்சம் முதலீடு தேவைப்படும் இந்த நுண்ணீர் பாசனத்தில். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு மத்தியில் அதிகபட்ச ஒரு விழிப்புணர்வு இல்லை, அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். அப்புறம் வந்து தேவையான சமயங்களில் இந்த பொருள்கள் கிடைக்கிறதுல சில சமயங்களில் வந்து தாமதமாகலாம், ஆனால் உழவர்களை அதை பயன்படுத்திக்கிட்டு மற்ற கம்பெனிலேயோ அல்லது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளையோ பயன்படுத்தி அதை வந்து சரி சின்னி பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சில பயிற்சி பெற்ற அனுபவ நிபுணர்கள் வேணும் இதை வந்து லே அவுட் பண்ணுறதுக்கு. அதுக்கு வந்து இன்றைக்கி வேளாண்மை துறையிலையும் தோட்டக்கலை துறையிலையும் இன்றைக்கி எல்லாருமே இருக்கிறாங்க. அதுக்கு எந்தெந்த அமைப்புகள் இருக்கோ அதன் மூலமாக நீங்கள் விவசாயிகள் தொடர்பு கொண்டாங்கன்னா அதை ஈஸியாக வந்து நம்ம அந்த பயிற்சியை பெற்ற அவங்களுடைய நிபுணர்களையும் அதை வந்து கலந்து வாழ்ச்சி நீங்கள் செஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் சில சமயங்களில் வந்து இந்த சொட்டு நீர் பாசனில் சொட்டிகளில் வந்து உப்பு அடைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எங்கெல்லாம் நீரினுடைய தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அங்கே வந்து உப்பு அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதுக்கு தேவையான வடிகட்டிகள் இருக்குது, ஒவ்வொரு நீரினுடைய தன்மைக்கு தேவையான வடிகட்டிகள் இருக்குது. அந்த வடிகட்டிகளை பயன்படுத்தி இந்த உப்பு அடைக்கிறதுனுடைய வாய்ப்பை குறைச்சிக்கலாம். அப்புறம் அது இல்லாமல் அமில முறை ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குது, அது சிறப்பாக இன்னொரு பகுதியில் பார்ப்போம். இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு அதனுடைய சொட்டிகள் அடைச்சிருந்தாலும் நிவர்த்தி பண்ணுறதுக்காகவும் அல்லது ஆரம்பத்துலேருந்தே அடைக்காத முறையிலையும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சில சமயங்களில் இந்த பைப்புகள்லாம் வந்து நம்ம எலி இந்த மாதிரியான ஒரு சில உயிரினங்கள் சேதப்படுத்தலாம், அதெல்லாம் வந்து அவங்க அதை கரெக்டாக பார்த்து கண்டுபிடிச்சி அதை வந்து நிவர்த்தி பண்ணணும். இப்போ இன்றைக்கி பொறுத்தவரையில் இதுக்கான இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் இது போன்ற சில சாதகங்களும் இருக்குது, பாதகங்கள் இருக்குது. இதெல்லாம் விவசாயிகள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம உழவர்கள் இதை பயன்படுத்தி வெற்றிகரமாக பயன்படுத்தலாம். இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படிங்கிற அல்லது நுண்ணீர் பாசனம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி விவசாயிகளுடைய ஒரு வரப்பிரசாதம். இது அதிகமாக வந்து சில பேர் வந்து நம்ம பிளாஸ்டிக்கை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க, அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்துறதுனால வந்து நிலத்தில் மண்ணிலெல்லாம் சேர்ந்து அதெல்லாம் கெடுதல் ஏற்படுது அப்படிங்கிறக்கூடிய ஒரு போக்கும் இயற்கை ஆர்வலகத்தில் இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த பிளாஸ்டிக் வந்து எதையுமே வந்து நம்ம மண்ணில் சேர போகிறதில்ல, இது எங்கெல்லாம் சேருதோ அதெல்லாம் அந்த தனியை எடுத்து கலெக்ட் பண்ணி ரீசைக்கிள் பண்ண முடியும், அதாவது மறுசுழற்சி முறையில் வந்து கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். அதனால் இது எதுவுமே வந்து நம்ம மண்ணை வந்து கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு. இதில் சாதகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பாதகங்கள் மிகவும் குறைவாக இருக்குது. அதனால் உழவர்கள் அனைவரும் நுண்ணீர் பாசனம் அல்லது சொட்டு நீர் பாசனத்தை அதோடு சேர்ந்த உரப்பாசனம் சேர்ந்து கடைப்பிடிக்கிறதுனால உங்களுடைய அதிகமான பரப்பளவு குறைந்த அளவு நீரில் அதே அளவு அல்லது அதே அளவு நீரை வச்சு அதிக அளவு பரப்பில் நீங்கள் பயிர் செய்ய முடியும், களைகளை குறைக்க முடியும், நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல்ந்து விடுபட முடியும். அதிகமான அளவு நீங்கள் பயன்படுத்துறதுனால லேபர் காஸ்ட் அதாவது வந்து ஆள் பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழல்களை நீங்கள் பண்ண முடியும். ஊட்டச்சத்து பற்றாக்குறை இருக்கக்கூடிய சூழலில் நிறைய அதிக அளவு பொட்டாசியமெல்லாம் இம்போர்ட் அதாவது வெளிநாடுகள் வந்து நம்ம இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி சூழல்களில் ஊட்டச்சத்தினுடைய வேஸ்டேஜை அதாவது நம்ம இதனுடைய வேஸ்ட்டை நம்ம குறைச்சி அதிகமாக பயன்படுத்த முடியும். உன்னுடைய நீர்ப்பாசனத்துடைய ஆற்றலை அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் நீங்களாம் வந்து நுண்ணீர் பாசனம் அல்லது சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் உரப்பாசனத்தை வந்து கடைப்பிடித்து பயிர் உற்பத்தியை பெருக்கி நம்மளுடைய மண் வளத்தையும் காக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.